நியூசிலாந்து கரையிலை கவட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பத்தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
நேயர்களே, இன்று மே மாதம் 18ஆம் தேதி நமது தமிழுக்கு வைகாசி 4ஆம் நாள் விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது.
தவம் செய்தவர்க்கே உண்மையான தவக்கோலம் பொருந்தும். தவ ஒழுக்கம் இல்லாதவர் அதனை மேற்கொள்வது வீணாகும்.
அன்பு தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல, அது வருடாவரம் வருடம் நடத்தும் ஒரு சடங்கும் அல்ல. முள்ளிவாய்க்கால் எங்கள் முத்திரை. அந்த நினைவு நாளையொட்டி இன்றைய எங்கள் சங்கநாதத்தில் முழுமையாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலே தருகின்றார் கவிஞர் பிரதீபன் பூபாலசிங்கம் அவர்கள்.
நினைவேந்தல் 18 வைகாசி 2018. முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் நிலப்பகுதி அல்ல. ஈழத்தமிழினத்தின் வரலாற்று பயணத்தின் போது பல நாடுகள் பந்தயம் கட்டி திட்டமிட்டு நிகழ்த்திய கோர விபத்து நாடகம் நிகழ்ந்தேறிய களம். தமிழினத்தின் குருதியால் குலைந்த மாவீர வித்துக்கள் விதைத்து செஞ்சேற்று வயல். இது ஒரு ஊரின் பெயர் அல்ல, ஈழத்தின் நிறத்த காவியத்தின் தலைப்பு. குஞ்சு இழந்த தாய் குருவியும் தாயை பிரிந்த குருவி குஞ்சும் ஆர்ப்பரித்து கீச்சிட்டு அழும் போது கழுகுகளின் நகக்கரங்கள் கழுத்தை நெறித்து அழுகையை தடுத்தது போல் சொந்த நிலத்தில் வாழும் ஈழத்தமிழரின் ஓலமும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் புலத்தில் எங்கும் தமிழர் தவணை முறையில் தம் இனத்திற்காய் ஆண்டுக்குறு முறை அழுது தீர்ப்பதற்காகவும் நடந்தேறியது இனவழிப்பே எனும் உண்மையை உலகத்திற்கு நினைவுபடுத்தவும் நினைவேந்தல் நிகழ்த்தும் நாளே இந்த தமிழின அழிப்பு நினைவு நாள். ஒரு இனத்தை அழிக்க பல வழிகள் கையாளப்படுவது போல் அவ்வினம் விடுதலை எய்தவும் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டும். அறம் தோற்க மரத்தையும் மரம் தோற்க அறத்தையும் பற்றி கொள்ள வேண்டும். இலக்கு ஒன்றே ஆயினும் போராட்ட வடிவம் மாறுபடலாம். இந்த இடத்தில் ஈழத்தமிழரின் விடுதலைக்காய் தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து களமாடிய போராளிகளையும் மாவீரர்களையும் தானே தலைவனையும் நினைவு கூறாமல் எப்படி நகர முடியும்? நமது வீரவங்கைகளுக்காக ஒரு கவிதை இதோ. அதனை தொடர்ந்து தன்மான தமிழினத்தின் தேசிய தலைவரை நினைந்த பாடல் இடம்பெறும். விடுதலை வித்துக்கள் தமிழர் வரலாற்று முத்துக்கள், விடுதலை வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள், மண்ணின் மடியில் வீரத்தின் விதை விளந்து புறப்பெய்தி, மண்ணின் மடியில் வீரத்தின் விதை விளந்து புறப்பெய்தி, களத்தில் மடிந்ததும் வித்துடலாய் விதைக்கப்பட்டவர்தான் எமது தாயகத்தின் விடுதலை தீயள்ளி தோய்ந்த ஈடுணையற்ற ஈக மரவர்கள். இவர்கள்தாம் எம் இனத்தின் விடுதலை வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள். தன்மானம் கொண்டு எம் இனமானம் காக்கவென்று, வெகுமானம் சன்மானம் எதுவுமே தமக்கின்றி, வேங்கை தமிழ் வீரராகி தானை தலைவன் வழியில் வேட்கை மிகுதியால் எதிரிகள் வீரறுத்து நின்றோர்தாம் ஈழத்தின் விடுதலை வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள். அன்புடன் அறிவும் அசைக்கவியலாத அகத்திடமும் பாரேவியந்து பயந்த பாயும் புலியினத்தின் போர்த்தரணம், மண்டியிடாத மானமும் மணிநீதியும் மதிநுட்பமும் கொண்டு அறவழி நின்று போர் நிறை தவறாது களமாடிய காவல் தெய்வங்களே எம் விடுதலை வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள். சங்கின முழங்கி உலகின் காதுகளில் தொடர்ந்து மோதுவோம் துயிலத்து பொழுதியிலும், தன்மான தமிழினத்தின் இதயத்திலும் வீற்றிருக்கும் தம் இன்னுயிர் உதிர்த்து எம்முயிர் காத்தகம் உடன் பிறப்புகளே விடுதலை வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள். ஒரு இனத்தின் முதன்மை அடையாளம் அல்லது முகவரி அல்லது அதன் ஆணிவேர் என்பது அவர்களின் மொழிதான். அதை அடுத்த முக்கிய வேர்களானவை அவர்களின் குடிப்பெருக்கமும் நிலமும் பலமுமாகும். ஏனைய பக்க வேர்களாக அவர்களின் தொன்மை, நாகரிகம், பண்பாடு, கல்வி, கலை, இலக்கியம், ஆன்மீகம், ஒழுக்கம், வீரம் என பலவாகும். ஆணிவேர் அறந்தால் மரம் உயிரற்றுப் போவது போல் ஒரு இனத்தின் மொழி அழிந்தால் அந்த இனமும் மறைந்துவிடும். அந்த வகையில் ஈழத்தமிழரின் மொழிப்பற்றினாலும் வீரம் செறிந்த விடுதலை வேட்கை மிகுந்த புரட்சியினாலும் மொழி அழிப்பு தோற்றுப்போகவே சிங்கள இனவாத அரசு ஆணிவேரை விட்டு பக்கவீர்களுக்கு தாவியது. அதாவது தமிழினத்தின் குடிப்பரம்பரை சிதைத்து வெளியேற்றியும் ஆட்குறைப்பு செய்தும் தமிழர் தாயக பகுதிகளில் பலவந்தமாக சிங்கள குடியேற்றங்களை செய்து எமது நிலவளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது. அதற்கு பல நாடுகளும் எம் இன துரோகிகளும் துணை போயிருப்பது எம் இன அழிப்பிற்கு வலு சேர்த்தது. துணை போனது மட்டுமன்றி எம் இனத்திற்கு நிகழ்ந்தவற்றை மூடி மறைத்து பொய்யான புனை கதைகளால் சோடித்து உலக அரங்கில் ஊழையிடுவது நீதியற்றது. இதனால் தானோ இயற்கையும் தாங்க முடியாமல் கடல் கோள் சுனாமி என சீற்றம் கொண்டு அழிவு செய்கிறது. இந்த இடத்தில் கீழ்வரும் ஒரு சிறு கவிதை பொருந்தும். மெய் பொய் மெய்யே மெய்யாய் காற்றினில் கலந்து கரைந்து மறைந்திட, மெய்யே மெய்யாய் காற்றினில் கலந்து கரைந்து மறைந்திட, பொய்யே பொய்யாய் காதுகளில் விழுந்து நிரம்பி நிறைந்திட, பொய்யே பொய்யாய் காதுகளில் விழுந்து நிரம்பி நிறைந்திட, மெய்யை பொய்யாய்ச் சூடியும் பொய்யை மெய்யாய் சாடியும் கடைந்து கடைந்து கருப்பு கதை புனைந்திட, மெய்யை பொய்யாய்ச் சூடியும் பொய்யை மெய்யாய் சாடியும் கடைந்து கடைந்து கருப்பு கதை புனைந்திட, கலியுக அழிவில் கடலே எம்மை கவ்வும், கலியுக அழிவில் கடலே எம்மை கவ்வும். எது எப்படியோ இதுபோன்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவது, புரட்சிகர செயற்பாடுகளை முன்னெடுப்பது, இலக்கு நோக்கி பயணிப்பது எல்லாம் அவசியமானது என்பது யாவரும் ஏற்பதே. இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவெனில், உண்மையாக இலக்கு நோக்கி போராடும் சமுதாயம் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் இழப்பதும் மதுபோதை காமம் சூது மற்றும் ரசிக மனப்பான்மையால் தவறான வழிநகர்த்தல் என்பவற்றுக்கு அடிமையாவதும் ஏற்புடையதாகாது. இலக்கம் எட்டாக்கனியாய் போய்விடும். ஆதலால் என் தமிழ் சாதியே, இந்நினைவு நாளில் நாம் காவு கொடுத்தகம் என சொந்தங்களை நினைந்து ஒருங்கே சபதம் கொள்வோம். தீதிலிருந்து விலகி நிற்போம். ஒற்றுமை ஓங்கச் செய்வோம். குரோதம் நீக்கி விரோதம் விலக்கி துரோகம் துரத்தி உறுதியாய் நிற்போம் என்று குரோதம் நீக்கி விரோதம் விலக்கி துரோகம் துரத்தி உறுதியாய் நிற்போம் என்று சபதம் கொள்வோம்.
எங்கள் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பிறை அண்ணாவின் உணர்ச்சி மிகு கவிதை ஒன்று.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு மனங்கனிந்த வணக்கங்கள். அந்நியர் தினத்தின் நினைவாக ஒரு கவிதையை நேர்களுடன் பகிர விடுகிறேன். புலம்பெயர்ந்து சென்ற ஒரு தனையன் தன் தாயகத்துக்கு வந்து அமரத்துவம் அடைந்த அன்னையின் கல்லறையை தரிசிக்கின்றான். அந்த அன்னையின் நீங்காத நினைவலைகள் என்ற கவிதையை இப்பொழுது தருகிறேன். நீங்காத நினைவலைகள். பல்லாண்டு சென்றாலும் பாசம் பெருகி வர புல்பூண்டு பூத்த கல்லறையை கண்ணுற்றேன். அல்லல் பட்டு என்னை ஆதரித்த நேசித்த தொல்நாள் நினைவலைகள் தோன்றி மறைகின்றது. தம்பி தங்கை தந்தையுடன் தமிழ் பேசி நீ கூடி கும்பி இருந்த குதூகலங்கள் தந்தவளோ கோட்டானும் பருந்தும் குடியிருக்கும் கொடுகாட்டில் நீட்டி நிமிர்ந்து நிரந்தரமாய் தூங்குகின்றாள். வட்டநிலா காட்ட நீ வட்டநிலா காட்ட நான் வாய் திறந்து மேல் பார்க்க தட்டிலே பிசைந்தெடுத்த தயிர்ச்சோறு நீ ஊட்ட தொட்டிலே தூங்க தூய தமிழ் தாலாட்டும் மெட்டிலே கண்ணயரும் மேலழகை நீரசித்தாய். தலையிடித்து நான் அழுதால் தழுவி அணைத்திடுவாய். தூக்கி மடியிருத்தி தூங்காமல் விழித்திருப்பாய். கக்கலை கழிவுகளை கையேந்தி கை அழுத்தாய். கல்லறையில் நிம்மதியாய் கண்ணயர்ந்து தூங்கிடம்மா. நெத்தி திலகமிட்டு நெய்தடவி தலைசேவி சத்தான உணவீந்து சருகை பட்டுடுத்தி பள்ளிக்கு என்னை அனுப்பி பார்த்து மகிழ்ந்தாயே. உள்ளளவில் உயர்ந்த என் உயர்நிலையை நீ பார்க்கவில்லை. நீ வாடும் போதன்று நிழலாக நான் இல்லை. இன்று நான் நிழலாக நான் ஆனேன். நீ மண்ணின் நிழலானாய். மறுதுறப்பு இருக்கும் என்றால் மாதா உன் உந்தியிலே பொறுப்பாய் குடியிருக்க பொறுத்தென்னை ஏற்பாயா. பட்டகட்டை நான் அன்று பல தடவை கூறிடுவாய். நான் பட்டகட்டை நான் அன்று பல தடவை கூறிடுவாய். விட்டுவிடும் உயிரன்று எனக்கு விளங்கவில்லை அன்று. கண்ணீரால் கல்லறையை கழுவி பயன் என்ன. கண்கட்ட பின்னோ ஏனோ கதிரவனின் நமஸ்காரம். பூமி பந்து வாங்கி புது புது நாடுகளை பூமி சாத்திரத்து புதுமைகளை கற்பித்தாய். உள்ளாந்து பிரான்சு ஜெர்மன் சுவிட்சர்லாந்து அவுஸ்திரேலியா அடுத்த அழகான நியூசிலாந்து நாடு இவற்றை கூறுகையிலே நான் நினைக்க இல்லையம்மா. படித்து தந்தவற்றை பார்த்து மகிழ்கிறேன். நீ படித்து தந்தவற்றை பார்த்து மகிழ்கிறேன். சொல்லி நீ தந்தவற்றை சுகமாக ஆடுகிறேன். விடிஞ்சிருந்த வானத்தில் விடிவள்ளி நீ இல்லை. தண்ணீருடன் இருந்தால் தாகம் எடுக்கவில்லை. தண்ணீருடன் இருக்க எனக்கு தாகம் எடுக்கவில்லை. அன்னை நீ இருக்கையிலே உன்னருமை தோணவில்லை. மண்ணின் கல்லறையில் மறைந்து நீ உறங்கையிலே பண்ணியவை எண்ணுகையில் கண்ணீர் கசிகிறது. வேட்டு வைப்பான் ஆமி என்று பொம்பி மனம் உணர்ந்தோ வேலைக்காய் காத்திருக்கும் வேதனையை நீ உணர்ந்தோ வெளிநாடு செல்லென்று விரைந்து அனுப்பினையே. தாயும் மனத்திணிவை தனையன் நான் அறியவில்லை. அழுதழுது பெற்றவளே அரும்பாடுபட்டவளே மெழுகிதிரியாய் வாழ்ந்து மேன்மையுற வைத்தவளே காப்பரனுள் நின்று கரந்தூக்கி கூப்பிய கை எனக்கு நீக்க மர என்றும் நீங்காத நினைவலைகள். வணக்க நேர்களே, வணக்கத்துடன் உங்கள் இளம்பறை அண்ணா.
வணக்கம். சமூக அறிவிப்புக்கள். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2018. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள். மொழிப்போர் மறவர்கள் தமிழர்களின் வரலாற்றில் அழிக்க முடியாத தியாக தீபங்கள். தாய்மொழியை தாய் நாட்டில் காத்த மாவீரர்கள். அவர்களை வணங்கி வீரவணக்கம் செலுத்துகின்ற நாள் மொழிப்போர் தியாகிகள் திருநாள். ஆம், எம் உயிர் தமிழ் காக்க தம் உயிர் ஈந்த மொழிப்போ தியாகிகளின் நினைவை போற்றுவோம். வரலாற்றில் திரும்பி பார்ப்போம். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து மாநகரில் மொழிப்போர் தியாகிகள் வீரமணக்க நினைவு நாள் 5ஆம் ஆண்டு நாள் June 9 சனிக்கிழமை 2018 நேரம் மாலை 6 மணி முதல் 9:30 மணி வரை இடம் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அரங்கம் மேரோடு ஸ்கூல் ஹால் 504 ரிச்சர்சன் ரோடு மவுண்ட்ராஸ்கில் ஆக்லாந்து. இது தமிழுக்கான விழா, தமிழ் விழா, தமிழர் விழா. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வளர்க தமிழ்நாடு. தொடர்புக்கு கா பிரேம்குமார், தொலைபேசி 09533669, கைபேசி சைபர் 2734-0412. வணக்கம்.
சமூக அறிவித்தல் வைகாசி பேரவலம் 9ஆம் ஆண்டு நினைவு நாள், தமிழின ஒழிப்பு நாள். மறக்கத்தான் முடியுமா? உண்மையான தமிழனால் மறக்க முடியாது. 9 வருடங்களுக்கு முன் தமிழ் இன அழிப்பில் உயிர் நீத்த உயர்வுகளுக்காக ஒன்றிணைந்து நினைவு கூர்வோம். இந்நிகழ்ச்சி நாளை 19/5/2018 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 3 கிங்ஸ் பிக்லிங் மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் இதில் தவறாது பங்கு பெற்று எங்கள் தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துவோமாக.
நேர்களே, தொடர்வது தேடல்.
பிரபல ஊடகவியலாளரும் சமாதான நீதிவானுமாகிய செந்திர தமிழ் செல்வர் திரு தில்லையர் வருணகுள சிங்கத்தின் ஆக்கத்தை உங்களுக்கு தருபவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய குணாம்சங்களில் கால ஓட்டத்தில் காணப்படுகின்ற மாறுதல்கள் பற்றி பார்ப்போம். தொல்காப்பியம் தமிழ் மொழியின் அமைப்பையும் தொன்மையையும் எடுத்து கூறும் பழம்பெரும் நூலாகும். வேறு எந்த மொழியிலும் இல்லாத பொருளதிகாரத்தை தன்னகத்தே கொண்ட பெருமை உடையது இந்த நூல். பண்டிக் காலம் முதல் இன்று வரை பெண்கள் என்றால் மென்மையானவர்கள் என்ற கருத்து நிலவுகின்றது. பெண்கள் இயல்பாகவே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற குணங்களை உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. தொல்காப்பியர் அச்சமும் நாணம் மடனும் முந்துற்றுதல் நிச்சமும் வெண்பாக்குரிய என்றார். அச்சம் என்றால் பயம், திகில், அஞ்சுதல் என்று பொருள். நாணம் என்றால் வெட்கம், கூச்சம், நாணுதல் என பொருள் கூறலாம். ஆனால் வைரமுத்து தனது கவிதையில் நாணமும் அச்சமும் வேண்டுமெனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டுமென்றார். பெண் சுதந்திரத்தையும் பெண் விடுதலையையும் பெண் கல்வியையும் பற்றி முதலில் கவிதைகள் இயற்றிய பெருமை பாரதியையே சாரம். பெண்ணின் சிறப்பினை பற்றி குறிப்பிடும் போது, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் லோங்கி இவ்வையகம் தலைக்குமாம் என்றும், ஆண் பெண் வேறுபாடு கொள்ளாமல் இருவரும் சமம் என்று கருதினால் இவ்வையகம் அறிவியலில் சிறந்து விளங்கும் என்றார். கால ஓட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படுவது பொதுவான உண்மை. அப்படியானால் தொல்காப்பியத்தில் கூறியது காலம் கடந்த விடயமா? இல்லவே இல்லை, கசப்பான உண்மையாகும். ஆம், ஆண் பெண் பாகுபாடு பிறப்பில் வருவது. ஆணுக்கென்றும் பெண்ணுக்கென்றும் உள்ள உறுப்பு வேறுபாடுகள் அவர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. தொல்காப்பியர் காலத்தில் பெண்களின் வாழ்க்கை இல்லறத்திற்குள்ளேயே நிறைவு பெற்றது. ஆதலால் தொல்காப்பியர் காலத்து பெண்கள் அச்சம், நாணம், மடம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் பெண்கள் அறிவு நிரம்பப்பட்டவர்கள் என்பதை தொல்காப்பியர் உணர்த்துகிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பதை வித்தியாசங்கள் உள்ளன. சில விடயங்களில் பெண்கள் மேலானவர்கள், சில சமாச்சாரங்களில் ஆண்கள் மேம்பட்ட நிலையுடையவர்கள். அதிகம் பயப்படுபவர்கள் பெண்களா அல்லது ஆண்களா? அதிகம் வெட்கப்படுபவர்கள் பெண்களா அல்லது ஆண்களா? இந்த இரண்டு கேள்விக்கும் விடை பெண்கள். மடம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் புல்லறிவாண்மை, முட்டாள்தனம், காட்டுப்பூச்சி போன்றவற்றை குறிக்கவில்லை. தெரிந்தும் தெரியாதது போல் பாவனை செய்வதை மடம் என்றார்கள். இது இல்வாழ்க்கைக்கு சில சமயங்களில் அவசியமாகிறது. இதனால் பெண்கள் ஆணவத்தை குறைக்கிறார்கள். இன்று சட்டப்படியான மனவிலக்கு, விவாகரத்து, பிரிவினை, மன உறிவு அதிகமாகிறது. காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஒரு சிறு ஆய்வின்படி பெண்கள்தான் அதிகமாக விவாகரத்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு தொல்காப்பியரின் தெய்வீக அறிவுரை மிகவும் பயன் தருவதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
நேர்களே, நீண்ட நாட்களுக்கு பின் உலக செய்திகளை தருவதற்கு வருகின்றார் வாழ்நாள் சாதனையாளர் திரு கே சி துரை அவர்கள்.
உலக வளம் அமெரிக்காவும் வடகொரியாவும் எதிர்வரும் ஜூன் 12 திகதி முன்னெடுக்க இருக்கும் பேச்சுக்கள் நடைபெறுமா என்பது இப்பொழுது புதிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் வளமையாக வடகொரிய கடற்பிராந்தியத்தை அண்டியதாக பயிற்சியில் ஈடுபடுவது வளமை. இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற பயிற்சி நடைபெற்றால் அது தம்மீதான அழுத்தமாக கருதப்படும் என்றும், தமது நாட்டிற்கு அது அச்சமூட்டும் செயலாக இருக்கும் என்றும், இந்த படைப்பயிற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வடகொரியா கேட்டிருக்கின்றது. இவ்வாறு இல்லாமல் இன்று தொடங்க இருப்பதாக கூறப்படும் பயிற்சி தொடங்குமாக இருந்தால் 12 திகதி தொடர்ந்து பேசுவதில் யாதொரு அர்த்தமும் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. பயிற்சி நடைபெற்றால் பேச்சுக்கள் நடைபெறாது என்கின்ற புதிய நிலை பேச்சுக்களில் தள்ளாட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பஹ்ரைன் நாட்டின் சுனி முஸ்லிம் மன்னராட்சி 115 பேருக்கு வழங்கப்பட்ட குடியுரிமையை மீளப் பெற்றுள்ளது. இவர்களில் 53 பேர் ஆயுட்கால சிறை தண்டனை பெற்றவர்களாகும். பஹ்ரைனின் சிறுபான்மை சியா முஸ்லிம் மன்னரிடம் அதிகாரம் உள்ளது. ஈராக்கில் சிறுபான்மை சுனி முஸ்லிம் தலைவரான சதாம் ஹுசேன் எப்படி அதிகாரத்தில் இருந்து பெரும்பான்மை சியா முஸ்லிம்களை வதைபுரிந்தாரோ அதுபோல இப்பொழுது சுனி முஸ்லிமான மன்னர் பஹ்ரைன் நாட்டில் உள்ள சியா முஸ்லிம்களை தண்டிக்கின்றார் என்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று பலர் சிறையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த குடியுரிமை பறிப்புகள் ஆனது மிகவும் வேகம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோல டென்மார்க்கில் உள்ள வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெறுவதற்கான சட்டங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இறுக்கமடைந்து செல்கிறது. சர்வதேச அரங்கில் இந்த விவகாரம் கவலையை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இன்று டென்மார்க்கினுடைய இணைவாக்க அமைச்சர் இங்கா ஸ்டோபியா வெளிநாட்டவர் குடியுரிமை தொடர்பான புதிய சட்டத்தை முன்வைக்கின்றார். இதன் மூலம் குடியுரிமைக்கு ஒருவர் விண்ணப்பித்தால் விண்ணப்பித்த தினத்தில் இருந்து குடியுரிமை பெறுவதற்கான காலம் 640 தினங்கள் அல்லது 21 மாதங்கள் என்று நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட இருக்கின்றது. 2016 ஆண்டு இது 15 மாதங்களாக இருந்து 2017 ஆண்டு 17 மாதங்களாக உயர்வடைந்து இப்பொழுது 21 மாதங்களை தொட இருக்கின்றது. 2016 ஆண்டு 13,000 பேர் விண்ணப்பித்த 3,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதை தவிர மேலும் பல நிபந்தனைகள் சேர்க்கப்படுகின்றன. 1.5 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் குடியுரிமை கிடையாது. 2. பொதுத்துறை கொடுப்பனவுகளை திருப்பி வழங்காவிட்டால் குறிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் சமுதாய உதவி பணம் பெற்றிருந்தால் குடியுரிமை கிடைக்காது. 3. எல்லாவற்றிலும் கடுமை டேனிஸ் 3 என்னும் மொழி பரீட்சையில் சித்தியடைய வேண்டும். 4. பிள்ளைகள் மீது பாலியல் பலாத்காரம், பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தல் போன்ற விடயங்களில் சிக்கப்பட்ட பெற்றோர் அதற்கான தண்டனை பெற்றிருந்தால் குடியுரிமை பெற முடியாது. 4. 9 வருட காலத்தில் 8.5 வருடங்கள் அரச உதவி இல்லாமல் நின்றிருக்க வேண்டும். இப்படி பல நிபந்தனைகள் உண்டு. அகதிகள் வெளிநாட்டவர் தொகை அதிகரிப்பதனால் இந்த பாதுகாப்பு அவசியம் என்கின்றது டேனிஸ் அரசு. இந்தோனேசிய போலீசார் 4 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர். இவர்கள் தாக்குதலை நடந்த முயற்ற போது சுடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்தோனேசியாவினுடைய சுமாத்திரா பகுதியில் உள்ள ரியாயு என்ற இடத்தில் அமைவு பெற்றுள்ள போலீஸ் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த வந்த வேளை, கடந்த சில தினங்களாக இந்தோனேசியாவில் கிறிஸ்தவ தேவாலயங்கள், போலீஸ் நிலையங்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருவதும் ஒரு குடும்பமே இணைந்து தாக்குதலை நடத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நாட்டில் பிரபல தொலைக்காட்சி நிருபர்களில் ஒருவரான ஜுவான் கார்லோஸ் அவருடைய வீட்டின் முன்னால் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். படுகொலை நன்கு திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் இன்னமும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 4 ஊடகவியலாளர்கள் மெக்சிகோவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது இவ்விதம் இருக்க அமெரிக்காவின் பிரபல எழுத்தாளர் டாம் வூல் தமது 88 வயதில் நேற்று சுகயினம் காரணமாக மரணமடைந்தார். நியூயார்க்கில் வாழ்ந்த இவர் சிறிய இன்ஃபெக்ஷன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குறுங்காலத்தில் மரணத்தையும் தேடிக்கொண்டார். இவர் ஊடகவியலாளராக தனது வாழ்வை ஆரம்பித்தார். 1962 முதல் வாஷிங்டன் போஸ்டில் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து நியூயார்க் காரல் ட்ரைபியூனிலும் பணியாற்றியிருக்கின்றார். தொடர்ந்து புதிய ஜேர்னலிசம் என்ற முயற்சியை முன்னெடுத்து ஒரு விடயத்தை மற்றவர் சொல்லாத புதிய கோணத்தில் விவரித்தார். அமெரிக்க சமூகவியல் வாழ்வை மிகவும் காத்திரமான முறையில் எடுத்துரைத்தவர் இவராகும். இவருடைய கதைகள் திரைப்படங்களாக வந்து ஆஸ்கார் விருதுகளையும் பெற்றுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் மிகவும் கெட்டித்தனமான ஓர் எழுத்தாளர் என்று இவர் வர்ணிக்கப்படுகின்றார். எழுத்து நடையில் புதுமையையும் எடுத்துரைப்பதில் ஒரு ஜுனிக்கான முறையையும் கடைபிடித்த காரணத்தினால் இவர் புகழின் உச்சியை தொட்டிருந்தார். இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் பாலஸ்தீனர்களின் இரத்தத்தை பிழிந்து எருசலேமில் அமைத்த அமெரிக்க தூதரகத்திற்கு இதுவரை 100 பாலஸ்தீனர்கள் உயிர்கள் பலி எடுக்கப்பட்டுள்ளன. காசா பகுதியில் இஸ்ரேலையும் காசாவையும் பிரிக்கும் 65 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரிகோட்டில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. 30 மார்ச் தொடங்கிய பாலஸ்தீனர்களின் ஆர்ப்பாட்டங்களினுடைய பேரணி நேற்று முன்தினத்துடன் 45 தொட்டிருந்தது. சுமார் 17,000 பேர் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இஸ்ரேலிய படைகள் 5 பெரும் காவல் அரண்களில் இருந்து குருவி சுட்டது போல மக்களை சுட்டு தள்ளியுள்ளன. பாலஸ்தீனர்கள் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மறுபக்கம் இருந்து பார்க்க முடியாத புகை பெரும் காண்டமாக இப்பகுதி இருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரரை மிக அருகாமையில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொல்லுவதானது இஸ்ரேல் இழைத்த பாரிய தவறென்றும் உலக நிபுணர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். துப்பாக்கி பிரயோகங்களை கொல்லும் நோக்கிலேயே இவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களை கலைப்பது நோக்கமல்ல என்று விமர்சனம் எழுந்திருக்கின்றது. தூதராலயம் திறந்த போது மட்டும் 58 பேர் மரணித்து 2,771 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சீனாவும் இப்பொழுது இஸ்ரேலை எதிர்த்திருக்கின்றது. 2 ஸ்டேட் தீர்மானம் உடனடியாக பாலஸ்தீனர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் இவ்வளவு படுகொலைகள் நடந்தும் அது பற்றி யாதொரு பிரக்ஞையும் இல்லாமல் அமெரிக்க அதிபரின் மகள் இவாங்கா டிரம்ப் அமெரிக்க தூதராலயத்தை திறந்து வைத்திருக்கின்றார். தனது தந்தையின் சிறிய பிணந்தின்னி பிசாசு வேலைகளில் ஒன்று இது என்றும் கூறியிருப்பதாக பத்திரிகைகள் தலையங்கமிட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் 13 பிள்ளைகள் மடிந்து 1,000 பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ள நிலையில் இந்த வளர்ச்சி பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது என்றும் போருக்குள்ளால் பிள்ளைகள் வளர்ந்து வருவதானது உலகத்திற்கு பெரும் சவாலாக மாறும் என்றும் பிள்ளை வளர்ப்பாளர்களும் ரெட்பானாவும் எச்சரித்துள்ளன. ஆனால் இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அமெரிக்கா தொடர்கின்றது. அமெரிக்காவின் பின்னால் இன்று மத்திய அமெரிக்க நாடான குவாட்டமாலா தனது தூதராலயத்தை எருசலேமில் திறக்கின்றது. ரஷ்ய அதிபருக்கு எதிராக கடந்த சில தினங்களாக வெடித்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பதிலடியாக எதிரணி தலைவர் அலெக்சாய் நெவல்ஜியை ரஷ்ய நீதிமன்றம் 30 தினங்கள் சிறையில் தள்ளியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது இவர் கைதானார். தமது ஜனநாயக உரிமைகளை மறுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக நெவல்ஜி கூறினார். ஏற்கனவே ரஷ்ய அதிபருக்கு எதிராக தேர்தலில் நிற்க இருந்த வேளை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இவர் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது. 1,600 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைதாகி இருக்கின்றார்கள். 27 நகரங்களில் ரஷ்ய அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேத்துரை.
நன்றி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அன்பர்களுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பன் கோ ஜேக்கப் சாம். வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன்.